ಅಯ್ಯಾ ದೇವನೇ ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ ಶರಣಮಯ್ಯ ದೇವನೇ ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ ಪಾವಂ ತೀರ ಜೀವನ್ ವಿಟ್ಟ ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ
ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ
ಯೇಸುವೇ
வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதம் 77:14.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறது என்று நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தரை துதிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 39 அதிகாரத்திலே எருசலேம் சிறைப்பட்டு போனதை குறித்து வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் ஆழமாக எரேமியாவின் உள்ளத்திற்குள்ளே பதிந்து விட்டது என்பதை நாம் பார்க்கலாம். 2 முறை இதை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார். பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரர்களை அவனுடைய கண்கள் காண வெட்டினார். பின் சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவர் பாபிலோனுக்கு அழைத்து சென்றார். எரேமியா தீர்க்க தரிசனமாக கூறியவை எல்லாம் நிறைவேறியதை பார்த்து சிதேக்கியா உணர்வடைந்திருக்கலாம். தேவன் சிதேக்கியாவிற்கு கடைசி நிமிடம் வரை மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்துக் கொண்டே இருந்தார். அவன் மனம் திரும்பாததினால் அழிவை சந்தித்தான். அருமையானவர்களே, நீங்கள் வேத வசனம் உண்மை என்று அறிகிறீர்கள், அதற்கு கீழ்ப்படுகிறீர்களா? தேவன் எச்சரித்தும் அதற்கு செவிகொடாத சிதேக்கியாவை போல நீங்கள் இருக்க வேண்டாம். 12 வசனத்தை பார்ப்போம் என்றால், நேபுகாத்நேச்சார் எரேமியாவை விடுவிக்கும்படி சொல்கிறதை பார்க்கிறோம். எரேமியாவை சிறையிலிருந்து விடுவித்து அவரை நன்கு நடத்தும்படி கட்டளை கொடுக்கிறார். ஆம், தேவன் தம்முடைய உண்மையுள்ள தீர்க்கதரிசிகளை இன்றும் என்றும் காக்கிறவராக கவனிக்கிறவராக இருக்கிறார். 14 வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம் என்றால், இது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கூறிய புறஜாதியாரின் காலத்தை ஆரம்பித்து வைத்தது. லூக்கா 21:24 என்ன பார்க்கிறோம்? புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இன்றும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தேசம் தன்னுடைய புனித ஸ்தலங்களின் மீது கட்டுப்பாடு இல்லாத நிலைமையிலேயே இருக்கிறது. புறஜாதியாரே அவற்றை கட்டுப்படுத்தி ஆண்டு வருகிறார்கள். புலம்பலின் சுவரை தவிர வேறொன்றும் இஸ்ரவேலின் கட்டுப்பாட்டில் இல்லை. இயேசுவின் வார்த்தை இன்று வரை உண்மையாகவே இருக்கிறது, அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த அநேகர் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உண்டென்று ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன் தண்டனை அளிப்பவர் என்பதை அநேகர் மறந்து போய்விட்டார்கள். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு ஒரு தேசத்தின் மீது, ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு தனிப்பட்ட நபர் மீதும் வர முடியும். எரேமியா தேவனுடைய வார்த்தையை 40 ஆண்டுகளாக பிரசங்கித்து வந்தார். அவர் மக்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி அவர்களை மனம் திரும்பும்படி அழைத்தார். தேவன் அவர்கள் மேல் மிகவும் நீடிய பொறுமையுடன் இருந்தார். ஆனால் அவர் பொறுமையுடன் இருந்த அந்த காலகட்டத்தை மக்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அவர் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருந்தார். ஆனால் மக்களோ தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நம்பாமல் சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள். பொய் தீர்க்கதரிசிகளை நம்பினார்கள். பழைய ஏற்பாட்டின் தேவன் மிகவும் கோபமானவர், புதிய ஏற்பாட்டின் தேவன் அன்பானவர் என்று சொல்ல முயற்சிக்கக்கூடாது. அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்பின் தேவனாக, கோபத்தின் தேவனாக இருந்து வந்திருக்கிறார். தேவன் பாவத்தை தண்டிக்கிறார். நீங்கள் தேவனுடைய கோபத்தையும் இரக்கத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் பார்க்க முடியும். தேவனுடைய சிங்காசனமானது கிருபாசனமாக இருக்கிறது. அங்கே இரக்கத்தையும் உதவியையும் பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் இதே சிங்காசனம் ஒரு நாளில் நியாயாசனமாக, பூமியை நியாயம் தீர்க்கும் ஒரு சிங்காசனமாக வரப்போகிறது. மனிதனுக்கு இன்று அவற்றை புரிந்து கொள்ள மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய வார்த்தைகள் மாறாதது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40-42 வரை உள்ள பகுதியிலே எருசலேமின் அழிவுக்கு பின்பு அங்கே மீதியாய் தங்கியிருந்த ஜனங்களுக்கு எரேமியா கொடுக்கும் செய்தியை பார்க்கிறோம். அவர்கள் மிகவும் ஏழைகளாக, குருடர்களாக, முடவர்களாக, குற்றவாளிகளாக காணப்பட்டார்கள். இவர்கள் எல்லாருமே மிகவும் கடினமான ஜனங்கள். எரேமியா இவர்களோடு இருந்துவிட முடிவு செய்து அவர்களோடு தங்கினார். இவர்களுக்கு கொடுக்க எரேமியாவிடம் ஒரு செய்தி இருந்தது. பாருங்கள், எரேமியா 40:4. பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவற் சேனாதிபதியாகிய நேபு சராதான் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். காவற் சேனாபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். தனது விருப்பத்தின் போல தான் தேர்வு செய்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. எரேமியா விரும்பினால் பாபிலோன் செல்லலாம், ஆனால் எரேமியா அவ்வாறு செல்ல விரும்பவில்லை. அவருக்கு ஒருவேளை அங்கே போயிருந்தாரானால் அங்கே நல்ல வரவேற்பும் மதிப்பும் வசதியும் கிடைத்திருக்கும். ஆனால் அதே வேளையிலே அங்கே இருக்கும்பொழுது தன்னுடைய சொந்த ஜனங்கள் படும் பாடுகளையும் அவர் பார்க்க வேண்டியதாயிருக்கும். அதை எரேமியாவால் தாங்க முடியாது. பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து சியோனை நினைத்து அவர்கள் அழுகின்ற காட்சியை அவரால் சகிக்க முடியாது. எரேமியா அவர்களோடு செல்ல விரும்பவில்லை. அவர்கள் எரேமியாவின் செய்தியை வெறுத்ததின் மூலம் எரேமியாவையும் வெறுத்துவிட்டார்கள். மட்டுமல்ல, தேவன் பாபிலோனிலே தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை எழும்ப பண்ணுவார். அவர் அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பார். எரேமியா யூதா தேசத்திலே மீதி இருந்த ஜனங்களோட தங்கிக் கொள்ளவே விரும்பினார். அப்படியானால் எரேமியா தேச துரோகி என்றார்களே, அது உண்மையா? இல்லை, இவரே தேசத்தை நேசித்தவர். யார் உண்மையான தேசப்பற்று உள்ளவர்? எரேமியாவே. மக்களை உண்மையாக நேசித்தவர் யார்? இதுவும் எரேமியாவே. இது இப்பொழுது தெளிவாக விளங்கிவிட்டது. அவர் மீதியாயிருந்த ஜனங்களோட தங்க முடிவெடுத்தார். நேபுகாத்நேச்சாரிடம் சரணடையும்படி சிதேக்கியாவிற்கு எரேமியா கூறினது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அவர்கள் அவ்வாறு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்திருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒருவேளை சிறைப்பிடிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். எரேமியாவிற்கு இப்பொழுது நேபுகாத்நேச்சார் கொடுத்த அந்த மதிப்பு, நல்ல நடத்துதல் யூதா ஜனங்களுக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த யூதா தேசத்திலேயே தங்கிவிடுவதற்கு அந்த ஜனங்களுக்கு நேபுகாத்நேச்சார் அனுமதி வழங்கியிருப்பான். அவர்களுடைய தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மையினால் இவற்றை எல்லாம் இழந்து போனார்கள். இந்த அதிகாரத்தின் எட்டாம் வசனத்திலே இஸ்மவேலை குறித்து பார்க்கிறோம். அவன் கெதலியாவை கொலை செய்ய திட்டமிட்டான். இந்த கெதலியாவை நேபுகாத்நேச்சார் யூதாவின் நகரங்களுக்கு அதிகாரியாக்கி வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். எரேமியா 41 அதிகாரத்திலே கெதலியாவும் அவனோடு இருந்த கல்தேயரும் யூதர்களும் கொல்லப்பட்டதை குறித்து வாசித்து பார்க்கிறோம். பின்னர் இஸ்மவேல் மிஸ்பாவில் இருந்த ஜனங்களை கைப்பற்றி அம்மோனியர்களிடத்திற்கு அவர்களை கொண்டு போய்விட திட்டமிட்டான். ஆனால் யோகனான் அவர்களை தோற்கடித்து ஜனங்களை இஸ்மவேலரிடத்திலிருந்து மீட்டுக் கொண்டான். கல்தேயரின் அதிகாரியான கெதலியா கொல்லப்பட்டபடியினாலே கல்தேயர் தங்களை பழி வாங்க வருவார்கள் என்று எண்ணி இவர்கள் அஞ்சி எகிப்திற்கு தப்பியோட எண்ணி செயல்பட்டார்கள். இப்பொழுது எரேமியா 42 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை பார்க்க போகிறோம். 41 அதிகாரத்திலே பார்த்தது போல யோகனானும் அவனோடு இருந்த ஜனங்களும் எகிப்திற்கு தப்பியோடிவிட திட்டமிட்டு செயல்பட்டார்கள். அவ்வாறு போவதற்கு முன்பு அவர்கள் எரேமியாவினிடத்திலே ஆலோசனை கேட்க வந்தார்கள். இப்பொழுது ஆச்சரியம் என்னவென்றால், இந்த வித்தியாசமான சூழலிலே ஜனங்கள் எரேமியாவினிடத்திலே திரும்பினார்கள். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் அறிய விரும்பினார்கள். அவர்கள் யூதாவிலேயே தங்கிவிட வேண்டுமா, அல்லது தேசத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டுமா, அப்படியானால் எங்கே போக வேண்டும்? இந்த விதமான எண்ணங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்ள விரும்பினார்கள். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது எல்லா ராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஒசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்திருக்கிறோம் என்றார்கள். இது கேட்பதற்கு மிகவும் இனிமையானதாக இருக்கிறது இல்லையா? இந்த ஜனங்கள் இப்பொழுது உண்மையிலேயே தேவனோடு நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று உங்களுக்கு நினைக்க தோன்றும். அவர்கள் இனி தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கப் போவதாக வாக்கு பண்ணினார்கள். பாருங்கள், எரேமியா 42:4. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன், இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். அவர்கள் எரேமியாவினிடத்திலே வந்தார்கள். உண்மையை கூற வேண்டுமென்றால் அவர்கள் எரேமியாவை சார்ந்திருந்தால் போதும் என்பதை அறிந்திருந்தார்கள். தேவனுக்காக பேச ஒப்புக் கொடுத்த எந்த ஒரு மனிதனும் தான் ஒரு புத்திசாலி என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்கு செய்யப்படும் எல்லா முயற்சியையும் ஓரமாக வைக்க வேண்டும். அவர் ஒரு மேடை பிரசங்கியாராக இருக்கலாம், அல்லது வானொலி தொலைக்காட்சி பேச்சாளராக இருக்கலாம். அவர் தேவனுடைய வார்த்தையை அப்படியே கொடுத்தால் போதும், தேவன் கிரியை செய்வார். அவ்வளவுதான். தன்னுடைய பிரசங்கத்தை அவர் இனிமையானதாக மாற்ற மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை. மட்டுமல்ல, பிரசங்கத்தில் எப்பொழுதுமே நேர்மையான காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு எதிர்மறையான காரியத்தை சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது அந்த பிரசங்கம் ஒருதலை பட்சமாக மாறிவிடும். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது இவ்வாறு எழுதியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:3-4 பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்றைய நாட்களிலே அநேக பிரசங்க பீடங்கள் இவ்விதமே காணப்படுகின்றன. ஆகவேதான் பரலோகம் எதிர்பார்க்கிற பலன்கள் இந்த ஊழியங்களிலே ஏற்படுகிறதில்லை. இன்றைய நாட்களிலேயும் எரேமியாவைப் போல தேவனுடைய வார்த்தைகளிலே ஒன்றையும் மறைத்து வைக்காமல் அப்படியே பிரசங்கிக்கிறவர்கள் இருந்தால் மிக நலமாயிருக்கும். அப்படியானால் தேவன் சொல்ல விரும்புகிற காரியம் மக்களை சரியாக சென்று அடையும். தேவனுடைய வார்த்தை வல்லமையாக மக்களுக்குள் வந்து இறங்கி கிரியை செய்யும். இப்பொழுது எரேமியா அந்த மீதியாயிருந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்கிறதை பாருங்கள். வாசிக்கிறேன், எரேமியா 42:9-10. அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப் போகிறதில்லை என்று உறுதிபட கூறுகிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். நியாய தீர்ப்பு அவருடைய வேறு ஒரு பணி. அவர்கள் இன்றிருப்பது போல எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றே தேவன் எதிர்பார்க்கிறார். 11:12 பாருங்கள். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். தேவன் கூறிய வார்த்தைகளை அவ்வாறே ஜனங்களுக்கு எரேமியா கொடுத்தார். அது உற்சாகமூட்டுகிறதாகவும் நன்மையான வார்த்தையாகவும் இருக்கிறது. எரேமியா தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற உண்மையான தீர்க்கதரிசி என்று இப்பொழுது மக்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் எரேமியா சொன்னபடி சிறைப்பிடிப்பு எல்லாம் நடந்துவிட்டது. நீங்கள் ஒருவேளை இந்த ஜனங்கள் எவ்வளவு விசுவாசமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடும். ஆனால் அவர்கள் விசுவாசிக்கப் போகிறதில்லை என்பதையும் தேவன் அறிந்தவராக இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார். பாருங்கள், எரேமியா 42:18 வாசிக்கிறேன். என் கோபமும் என் உக்கரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கரம் நீங்கள் எயித்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூளும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்கள் தேவனாய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். அவர்கள் இதுவரை அனுபவித்த வேதனையான அனுபவங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமே போதிக்கவில்லை என்பதை தெரிகிறது. அவர்கள் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாமலேயே போகிறார்கள். அவர்கள் எரேமியாவின் செய்திக்கு செவி சாய்க்கவில்லை. அவர்களை எகிப்திற்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார். ஆகவே அவர்கள் எங்கே போவார்கள்? அவர்கள் எகிப்துக்கே போனார்கள். அடுத்ததாக நாம் எரேமியா 43:1 சில வசனங்களை பார்க்க வேண்டும். இப்பொழுது எரேமியா புத்தகத்தின் 6வது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இது இறுதி பகுதி. இது எகிப்திலே எரேமியா இறுதியாக வாழ்ந்தபொழுது கொடுத்த தீர்க்க தரிசனங்களாகும். 43 அதிகாரத்திலிருந்து 51 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே இவைகள் காணப்படுகின்றன. எரேமியா 43 மற்றும் 44 அதிகாரங்கள் எகிப்தில் இருந்த மீதியான ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டிருக்கிறது. எரேமியா 43 அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடித்த பின்பு ஒசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனனும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்கிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாய கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. கல்தேயர் எங்களை கொண்டு போடவும் எங்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாரூக்குத்தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். யூதா ஜனங்கள் தொடர்ந்து தங்களுடைய வழியிலே கீழ்ப்படியாத வழியிலே செல்கிறதை பார்க்கிறோம். எரேமியாவை இந்த வார்த்தைகளை சொல்லும்படி தேவன் அனுப்பவில்லை என்று யூதா ஜனங்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் விரும்புகிறதை எரேமியா தீர்க்க தரிசனமாக சொல்லாததுதான் காரணம். அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் எகிப்திற்கு போகும்படி எரேமியா சொல்லுவார் என்றே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் எகிப்திற்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் கூறுகிறார் என்று எரேமியா சொன்னார். தொடர்ந்து பாருங்கள், எரேமியா 43 அதிகாரம் 5 வசனம் முதல் வாசிக்கிறேன். யூதா தேசத்தில் தங்கியிருப்பதற்கு தாங்கள் துரத்துண்டிருந்த சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து திரும்பி வந்த மீதியான யூதர் எல்லாரையும், புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ராஜாவின் குமாரத்திகளையும் காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதான் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்தில் விட்டுப்போன சகல ஆத்மாக்களையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கையும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல ராணுவ சேர்வைக்காரரும் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். யோகனானும் சகல ராணுவ சேர்க்கைக்காரரும் மீதியாயிருந்தவர்களை எகிப்திற்கு போகும்படி கட்டாயப்படுத்தினார்கள். எரேமியாவையும் அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். எரேமியாவை அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றார்கள். இருந்தபொழுதிலும் தொடர்ந்து எரேமியா அவர்களோட பேசிக் கொண்டே இருந்தார். பாருங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 43 அதிகாரம் 8-9 வசனங்கள். தக்பானேசிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், நீ உன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு யூதா ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை தக்பானேசில் இருக்கிற பார்வோனுடைய அரண்மனையின் ஒலிமுகவாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே புதைத்து வைத்து. அவர்கள் இப்பொழுது எகிப்தில் இருந்த சூளைக்கு அருகில் வந்திருந்தார்கள். தேவனை விட்டு மீறி முன்னேறி செல்ல நினைக்கும் பொழுது அது அவர்களால் கூடாது என்று பார்க்கிறோம். அவர்கள் எங்கே இருந்து தப்ப நினைத்தார்களோ அங்கேயே போய் சேருகிறதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், வாசிக்கிறேன். 10-11 வசனங்கள். அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்து அனுப்பி நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். அவர்கள் நேபுகாத் நேச்சாருக்கு தப்புவதற்காக எகிப்திற்கு ஓடினார்கள். ஆனால் நேபுகாத் நேச்சாரை எகிப்து பிடித்து விடுவதற்கு அதை ஒப்புக் கொடுப்பார் என்றும் மட்டுமல்ல, அதற்காக நேபுகாத் நேச்சாரை வரவழைப்பதாகவும் தேவன் சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, தேவனிடமிருந்து தப்பவே முடியாது. அதற்கு பதிலாக அவர்கள் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து யூதாவிலேயே தங்கியிருந்திருப்பார்கள் என்றால் அது நலமாயிருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நிலைமை அதைவிட மோசமாகிவிட்டது. அவர்கள் மீண்டும் நேபுகாத் நேச்சாரிடம் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் இப்பொழுது எகிப்திற்கு சென்றிருந்தாலும் நேபுகாத் நேச்சார் அவர்களை பிடித்து அடிமைப்படுத்துவான் என்ற நிலை உருவாயிற்று. நாம் இப்பொழுது எரேமியா 44 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எகிப்திலே போய் தங்கியிருந்த யூதா ஜனங்களின் தேவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியாத நிலைமையை குறித்து பார்க்கிறோம். யூதாவின் அழிவிற்கும் அதன் மேல் வந்த படையெடுப்பிற்கும் தாமே காரணம் என்று தேவன் மீண்டும் அவர்களுக்கு பொறுமையாக விளக்கிக் கொண்டிருந்தார். பாருங்கள், வாசிக்கிறேன், எரேமியா 44:2-3 வசனங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் எருசலேமின் மேலும் யூதாவின் சகல பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணின தீங்கை எல்லாம் நீங்கள் கண்டீர்கள். இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேவர்களுக்கு தூபம் காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு செய்த அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவைகள் இந்நாளிலே பாழாய் கிடக்கிறது, அவைகளில் குடியில்லை. தான் அவர்களை தண்டித்ததற்கான காரணத்தையும் இங்கே தேவன் மீண்டுமாக விளக்குகிறார். தொடர்ந்து 7-8 வசனங்களை பாருங்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு மீதியாக வைக்காமல் உங்களில் புருஷனையும் ஸ்திரீயையும் பிள்ளையையும் பால் குடிக்கிற குழந்தையையும் வேறற்று போக பண்ணும்படிக்கு உங்கள் கைகளின் கிரியைகளாலே எனக்கு கோபம் ஊட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்மாக்களுக்கு விரோதமாக செய்து உங்களை வேறற்று போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சாபமும் நிந்தையுமாயிருப்பதற்காகவும் நீங்கள் தங்கியிருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன். தேவனுடைய அன்பு எவ்வளவாக வெளிப்படுகிறது பார்த்தீர்களா? அவர்கள் தன்னிடத்திலே திரும்பும்படியாக மீண்டும் மீண்டுமாக தேவன் அவர்களை வேண்டிக் கொள்கிறார். அவர்கள் எரேமியாவிற்கு கொடுத்த பதிலை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், மனிதனுடைய இருதயம் எந்த அளவிற்கு மோசமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், எரேமியா 44:16-17 வசனங்கள். நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவிகொடாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியேயும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். இப்பொழுது அந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை தவிர வேறொன்றும் கொடுக்கப்படுகிறதாக இல்லை என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, மனிதர்களுடைய இருதயம் எவ்வளவு கொடுமையானது என்று பார்த்தீர்களா? அவர்களுக்கு தண்டனைக்கு மேல் தண்டனை வந்த பிறகும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. மாறாக மேலும் மேலும் அவருடைய இருதயம் கடினப்பட்டுக் கொண்டே போனது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவருடைய தண்டனையை அனுபவித்திருப்பீர்கள் என்றால், அன்பாய் அவர் உங்களை சிட்சித்திருப்பார் என்றால், மீண்டும் அதே பாவத்திலே விழுந்து போகாதிருங்கள். உங்கள் இருதயம் எவ்வாறு இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். உங்கள் ஆசைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? இல்லாவிட்டால் மேலும் மேலும் அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து போராடுகிறீர்களா? அப்படி எதிர்த்து போராடுவதை ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களுக்கு உணர்த்துவார் என்றால், இன்றே உங்களை தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படிய பரிபூரணமாய் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டீர்களா?
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14.